Subhanallahi wa bihamdihi. Subhanallahil azim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla la wa man yudlil fala hadiyalah. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah. وأشهد أن محمدًا عبده ورسوله وإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار قال النبي صلى الله عليه وسلم بعثت أنا والساعة كهاتين أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب எல்லா புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து நேர்வழி காட்டி அந்த நேரான வழியில் செலுத்திக் கொண்டிருக்கும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. அல்ஹம்துலில்லாஹ். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், ஒலிமார்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என கூறி இந்த ஜும்மாவை ஆரம்பிக்கின்றேன். பாபுல் ஹஷர் என்று ஹதீஸ் கலையில் ஒரு தலைப்பு இடப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பாஷையில் மஹ்ஷர் மைதானம் என்று சொல்லுவார்கள். மஹ்ஷர் மைதானம் என்பது பிழை, மஹ்ஷர் மைதானம் என்று சொல்ல வேண்டும். அரபியில் மைதானம் என்று வரும். மஹ்ஷர் மைதானம் இந்த இரண்டும் ஒரே கருத்து. மஹ்ஷர் என்று சொன்னால் முத்தவெளி, மைதானம் என்று சொன்னாலும் முத்தவெளிதான். மனிதன் தன்னுடைய தாயின் வயிற்றில் சில காலம் வாழ்கிறான், பிறகு இந்த துன்யாவில் சில காலம், அதைத் தொடர்ந்து தாருல் பர்சகில் கொஞ்ச காலம், அதற்கு பிறகு மறுமை. அந்த மஹ்ஷரில் ஒன்று திரண்டு அதற்கு பிறகு இரண்டு வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை அவனுக்கு தீர்மானிக்கப்படும். ஒன்று நரகம், நஊது பில்லாஹி மின்ஹா, இரண்டாவது சொர்க்கம், நஸ்அலுல்லாஹ அல் ஜன்னத். இந்த மஹ்ஷர் மைதானம் என்று சொல்லக்கூடிய இடம் இருக்கிறதே, இது சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸ்களை எல்லாம் திரட்டி பார்த்தால், உண்மையில் ஒருவர் தன்னுடைய ஊரை விட்டும் காட்டுக்கு ஓடிவிடுவார். இது என்ன இந்த உலக வாழ்க்கை? நான் எப்படி அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நான் தப்புவது? அதற்கு என்ன நான் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை வந்து ஒருவர் காட்டை நோக்கித்தான் ஓடுவார். அப்படி ஒரு பயங்கரமான ஒரு நாள்தான் அந்த மஹ்ஷர். அதை பற்றி பல மணித்தியாலங்கள் பேசலாம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய வந்திருக்கின்றன. ஜும்ஆவில் அதில் நூற்றில் ஒன்றை கூட சொல்ல முடியாது. நேரம் மிக சுருக்கமானது. சில ஹதீஸ்களை மட்டும் நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். இது ஏன் இந்த தலைப்பை நான் எடுத்தேன் என்றால், எங்களைத் தவிர உள்ள ஏனைய மதத்தவர்கள், ஏனைய பிரிவுகள், அவர்கள் மறுமையை மறந்து இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மறுமையை பற்றிய சிந்தனை 99% இல்லை. அவர்களுடைய முழு நோக்கமும் இந்த உலகத்தை தேட வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், உலக கல்வி கற்க வேண்டும், பட்டம் பதவிகளை பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஆனால் அவர்கள் கண்டது ஒன்றுமே இல்லை. அவர் மரணித்ததும் அவருடைய பட்டம் பதவி பணம் சொந்தம் எல்லாமே அறுக்கப்பட்டு விடுகின்றது. இதை மனிதர்கள் சிந்திப்பதில்லை. இந்த ஜாஹிலிய போக்கு சில சகோதரர்களுக்கும் இது பிடித்திருக்கிறது. எனவே அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டத்தான் நான் இந்த தலைப்பை எடுத்தேன். ஒவ்வொருவரும் இந்த மஹ்ஷரை பயந்து நடந்து கொள்ளுங்கள். இது லேசான நாள் அல்ல. இதை பற்றி வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்கள், குர்ஆன் வசனங்கள் மனிதனை திடுக்கிட செய்யக்கூடியவைகளாக இருக்கின்றன. எனவே அல்லாஹ் இந்த தலைப்பின் மூலம் இந்த சத்தியத்திலும் இந்த அசத்தியவாதிகளுடைய இந்த போக்கில் நடக்க முயலுகின்றார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் இதன் மூலம் நல்ல அறிவை கொடுக்க வேண்டும். ஹஷர், மஹ்ஷர் என்றால் எழுப்பப்படும் இடம், ஒரு மைதானம் என்று சொல்றது. அங்குதான் எல்லா மக்களையும் எழுப்பப்படும். ஆதன் நபியிலே காலத்தில் இருந்து சூறு ஊதப்படும் வரை இருக்கக்கூடிய முழு மக்களும் எழுப்பப்படுவார்கள். இது எல்லாம் சஹீஹ் முஸ்லிம் புகாரில் உள்ள ஹதீஸ்களை நான் வாசித்து காட்டுகின்றேன். சஹல் பின் சஅத் கூறுகின்றார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஹ்ஷரு அன்னாஸ் யௌமல் கியாமத்தி அலா அர்தின் பைலா, மறுமையில் எல்லா மக்களையும் ஒரு வெண்மையான இடத்தில் எழுப்பப்படுவார்கள். வெண்மையான இடம். இது புகாரி முஸ்லிம். அபு சயீத் அல் குதரி ரழியல்லாஹு அன்ஹு قال قال النبي صلى الله عليه وسلم تكون الارض يوم القيامه خبزه واحده. இந்த பூமி மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய கையில் ஒரு ரொட்டியை போலாகிவிடும். يتكفؤها الجبار بيده كما يتكفؤ احدكم خبزه. உங்களில் ஒருவர் ரொட்டி சுடும்போது அந்த ரொட்டியை அங்கும் இங்கும் புரட்டுகின்றாரே, இதே போன்று ஜப்பார் இந்த பூமியை கையிலே தூக்கி புரட்டி புரட்டி எடுப்பான், ஒரு ரொட்டியை போன்று இருக்கும். இதையெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், சுபஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்க. அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுஹ்ஷரு அன்னாஸ் அலா சலாஸி தராயிக். சூர் ஊதப்பட்டதும் கபரில் இருந்து மக்கள் மூன்று கூட்டங்களாக எழுப்பப்படுவார்கள். ராகிபீன், ராகிபீன், ஒரு கூட்டம் வருவார்கள். அதில் எந்த பயமும் இல்லாமல் எனக்கு சுவர்க்கம் என்ற நம்பிக்கையில் ஆசையோடு எழுந்து வருவார்கள். அதற்குள் சிலர் இருப்பார்கள் பாவிகள், அவர்கள் பயந்து நடுங்கி நடுங்கி அவர்களோடு சேர்ந்து வருவார்கள். இன்னும் ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்களுக்கு ஒட்டகம் கொடுக்க அந்த இடத்துக்கு வந்தே ஆக வேண்டும். மூன்றாவது கூட்டம் இருப்பார்கள், பக்கியத்துகும் அந்நார் தகீலுமாகும் ஹைசுகால். அந்த மூன்றாவது கூட்டத்தை நெருப்பு வந்து அவர்களை பின்னால் இருந்து விரட்டும். அந்த மைதானத்தை நோக்கி நடக்க மாட்டார்கள், முகத்தால் நடந்து வருவார்கள் அந்த கூட்டம். நஊது பில்லாஹி மின் தாலிக். நீங்க நினைக்க கூடாது இது பௌத்தர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள், அவர்களிலும் இருப்பார்கள், பிரிவுகளிலும் இருப்பார்கள். இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள்ளும் ஒருவர் இருவர் இருப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், قال النبي صلى الله عليه وسلم انكم محشورون حفاتا عراتا غرلا. மறுமையில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், எப்படி காலில் செருப்பு இருக்காது, உராத்தன் ஆடை இருக்காது, நிர்வாணமாக உருளன் ஹத்தனா செய்யப்படாதவர்களாக என்று கூறிவிட்டு சும்ம கரா, பிறகு இந்த ஆயத்தை ஓதினார்கள். என்ன, கமா பதஅனா அவ்வல ஹல்கின் நுஈதுஹு, எப்படி நாம் இந்த மனிதனை உரியானத்தோடு ஹத்தனா செய்யப்படாதவனாக, காலில் செருப்பு இல்லாதவனாக தாயின் வயிற்றிலிருந்து வெளியாக்கினோமோ அதே போன்று நாம் இவனை கபரிலிருந்து வெளியாக்குவோம். வஅதன் அலைனா, இது எங்களுடைய வாக்குறுதி. இன்னா குன்னா ஃபாஇலீன், நிச்சயமாக நாம் இதை செய்தே தீர்வோம் என்ற ஆயத்தை ஓதினார்கள். பிறகு அவ்வளு மண் யுக்ஸா யௌமல் கயாமத்தை இப்ராஹிம், அந்த நேரத்தில் முதன் முதலாக ஆடை அணிவிக்கப்படுபவர்கள் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போது என் தோழர்களில் ஒரு கூட்டத்தாரை மலக்குகள் வந்து பிடித்து இழுப்பார்கள். நான் சொல்லுவேன், யா அல்லாஹ், இது என்னுடைய தோழர்கள், என்னுடைய தோழர்கள் என்று சொல்லுவேன். அல்லாஹ் சொல்லுவான், இன்னஹும் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு இந்த மார்க்கத்தில் இருந்தவர்களில் சிலர் முருத்ததாகிவிட்டார்கள், அவர்கள்தான் இவர்கள். அப்போது நான் சொல்லுவேன், ஈசா நபி அல்லாஹ் மறுமையில் விசாரிக்கும் போது என்ன சொல்லுவார்கள் என்று குர்ஆனில் வந்திருக்கிறதோ அதை நானும் சொல்லுவேன். யா அல்லாஹ், நான் உயிரோடு இருக்கும் போது இவர்களை கவனித்துக் கொண்டிருந்தேன், இவர்களை சரியான வழியில் நடத்தினேன், ஆனால் என்னுடைய மரணத்திற்கு பிறகு இவர்களை கவனிப்பவன் நீ என்ற ஆயத்தை ஓதி காட்டுவார்கள். எப்படிப்பட்ட இடம், என்ன நிலைமை என்று பாருங்கள். சர்வ சாதாரணமாக சிலர் முறுத்ததாகின்றார்கள். இவர்கள் யோசிக்க வேண்டும், என்ன நடக்கும் இவர்களுக்கு, தப்ப முடியுமா? எந்த மன்னிப்பும் கிடையாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், இன்னல்லதீன ஆமனு சும்ம கஃபரு சும்ம ஆமனு சும்ம கஃபரு வ மாத்து அலா குஃப்ரீம். ஈமான் கொண்டு காஃபிராக இப்படி வந்து கடைசியில் யார் காஃபிராகவே மரணிக்கின்றாரோ முர்த்ததா, அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். ஒரு பயங்கரமான நாள் இந்த நாள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூறுகின்றார், இது எல்லாமே புகாரி முஸ்லிம் ஹதீஸ், சமீத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் கூற கேட்டேன், யகூல் யுஹஷரு நாஸ் யௌமல் கியாமத்தி ஹுஃபாதன் உராதன் உர்லா, மறுமையில் மனிதர்கள் இப்படி ஆடை இல்லாமலும் ஹத்தனா செய்யப்படாதவர்களாகவும் செருப்பு இல்லாதவர்களாகவும் எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னதை நான் செவியுற்றேன். உடனே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. குல்து யா ரசூலல்லாஹ், الرجال والنساء جميعا ينظر بعضهم الى بعض, அப்படி என்றால் ஆண்கள் பெண்கள் எல்லாம் நிர்வாணமாக இருக்கும்போது ஆண்கள் பெண்களுடைய அவுரத்தையும் பெண்கள் ஆண்களுடைய அவுரத்தையும் பார்ப்பார்களே யா ரசூலல்லாஹ், எப்படி இருக்கும் அந்த நாள் என்று கேட்டார்கள். ஃபகால் சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, அல் அம்ரு அஷத்து மின் அன் யன்ஸுர பஅலுஹும் இலா பஅல், நீ நினைப்பது போல் அல்ல, அங்கு ஒருவர் ஒருவருடைய அவுரத்தை பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்காது. ஒவ்வொருவரும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, தலை உயர்ந்திருக்கும், பார்வை கீழே இருக்கும், எனக்கு என்ன நடக்க போகிறது என்று அலறிக்கொண்டு ஓடுவானே தவிர அவுரத்தை யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், அன்ன ரஜுலன் கால யா நபியல்லாஹ் கைஃப யுஹ்ஷரல் காஃபிரு அலா வஜ்ஹிஹி. ஏற்கனவே நபி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், குர்ஆனிலும் வருகின்றது, காஃபிர்கள் நாம் காலால் நடந்து போவோம் மஹ்ஷருக்கு, காஃபிர்கள் முகத்தால் நடந்து போவார்கள். மீண்டும் ஞாபகம் ஊட்டுகின்றேன், இப்ப இருக்கக்கூடிய இந்துக்கள் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் காஃபிர் அல்ல, அவர்கள் ஜாஹிலியத்தில் உள்ளவர்கள். காஃபிர்கள் யார்? இந்த சத்தியம் முன்வைக்கப்படும் போது இதை நிராகரித்து, இதை எதிர்த்து, இதற்கு எதிராக சதித்திட்டம் செய்து, இதை அழிப்பதற்கு முயற்சி செய்கின்றால் அபு ஜஹில், அபு லஹப், உத்பால் போன்று இவர்கள் தான் காஃபிர்கள். ஆனால் எங்களுக்கு சொல்லப்பட்டது முந்தி பௌத்தர்கள் இந்துக்கள் காஃபிர் இல்லை, அவர்களுக்கு இந்த மார்க்கம் தெரியாது, அவர்கள் ஜாஹிலியர், அவர்களுக்கு மறுமையிலே பரீட்சை நடக்கும். ஆனால் அதுக்குள் காஃபிர்கள் இருப்பார், நன்றாக விளங்கி இதை அழிக்க வேண்டும் என்று திட்டம் போடுபவர்கள் பிரிவுகளிலும் இருப்பார்கள். இந்த இஸ்லாத்துக்குள்ளும் நபியுடைய காலத்தில் இருந்தார்கள். நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனுக்குள் எப்படி இருப்பார்கள் என்று. உங்களுக்கு தெரியுமா, மஸ்ஜித் நபவியிலே இந்த எதிரிகள் சேர்ந்து ஒரு பள்ளி கட்டினார்கள். நபியிடத்தில் வந்து சொன்னார்கள், மஸ்ஜித் நபி கொஞ்சம் தூரம், அந்த கிராமத்தில் நாங்கள் ஒரு பள்ளியை கட்டி தொழுகிறோம், அனுமதி கொடுத்து விட்டார்கள், கட்டிவிட்டார்கள். என்ன நோக்கம்? எதிரிகளை கொண்டு வந்து அந்த பள்ளிக்குள் பதுங்க வைத்து நபியையும் சஹாபாக்களையும் தாக்குவது நோக்கம். பிறகு அல்லாஹ்வுக்கு தெரிந்து வஹி அறிவித்து சொன்னால், இந்த பள்ளியை நெருப்பு வையுங்கள், உடைத்து தகர்த்து தீ வைத்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த ஜமாத்துக்குள் இருக்கிறார்களா இல்லையா? அவர்கள் காபிர்களா இல்லையா? இந்த அமீரை இல்லாமலாக்க வேண்டும், இந்த ஜமாத்தை ஒழித்து கட்ட வேண்டும், இதில் இருக்கக்கூடிய மார்க்கத்தை சொல்லக்கூடிய உலமாக்கள் மரணிக்க வேண்டும், இருக்கிறார்களா இல்லையா? வல்லாஹி இருக்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட காஃபிர்கள் முகத்தால் நடந்து வருவார்கள் என்று சொன்னீர்களே என்ற ஹதீஸ் ஞாபகம் வந்ததும் கேட்டார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, கைஃப யஹ்ஷருல் காஃபிரு அலா வஜ்ஹிஹி, காஃபிர் எப்படி முகத்தால் நடந்து வருவான் மறுமையில் அந்த மஹ்ஷருக்கு? அது எப்படி சாத்தியம்? காலால் தான் நடக்க முடியும், முகத்தால் எப்படி நடப்பது என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைஸல்லதி அம்ஷாஹு அலா ரிஜ்லைனி ஃபித் துன்யா காதிரன் அலா அன் யும்ஷியஹு அலா வஜ்ஹிஹி யௌமல் கியாமா. இந்த உலகத்தில் இரண்டு கால்களால் மனிதர்களை நடக்க வைத்த அந்த அல்லாஹ்வுக்கு மறுமையில் இவர்களை காஃபிர்களை முகத்தால் நடக்க வைக்க சக்தி இல்லையா என்றார்கள். உடனே சஹாபி சரணடைந்தார்கள், மறுகேள்வி இல்லை, அது எப்படி என்று கேட்கவில்லை. அப்ப இப்படியும் ஒரு கட்டம் இருக்குது, அல்லாஹு தஆலா பாதுகாக்கும். இந்த பாவம் செய்து கொண்டிருக்கிற இதற்குள் அவர்கள் இந்த ஹதீஸை நன்றாக கவனிக்கவும். قال النبي صلى الله عليه وسلم يلقى ابراهيم اباه ஆذர் يوم القيامه. மறுமை நாளில் இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தை ஆஸரை சந்திப்பார்கள் மஹ்ஷரி. وعلى وجهه ஆஸர் கத்ரதுன் வகபரா, தந்தையுடைய முகத்தில் புழுதி படிந்து வேர்வை வடிந்து போயிருக்கும், முகம் கருத்து போயிருக்கும் தந்தையுடைய முகம். பார்த்ததும் இப்ராஹிம் நபிக்கு தாங்க முடியாது, தந்தை என்ற ஒரு இது. ஃபயகூல் லஹு இப்ராஹிம் அலம் அகுல்லகதா தஅசினி. அப்ப இப்ராஹிம் நபிக்கு விளங்கிவிட்டது நரகம் என்று கேட்டார்கள், என் தந்தையே நீங்கள் எனக்கு மாறு செய்யாமல் நான் சொல்வதை கேட்டு நடங்கள் என்று நான் உலகத்தில் வைத்து உங்களுக்கு சொல்லவில்லையா என்று கேட்பார்கள். ஃபயகூல் அபூ, அப்ப தந்தை சொல்லுவார், ஃபல் யௌம லா உஸி, ஃபல் யௌம லா அஸீக, மகனே இப்ப நீ வேண்டியதை சொல்லு, நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன், எதை சொன்னாலும் நான் கட்டுப்படுவேன் என்று சொல்லுவார். இப்ப எப்போது இப்ராஹிம், அப்ப இப்ராஹிம் சொல்வார்கள், யார் ரப்பி இன்னக வஅத்தனி அல்லா துஹ்சினனி யௌம யுபஅஸூன், மக்களை எழுப்பக்கூடிய நாளையில் என்னை இழிவுபடுத்த மாட்டேன் என்று நீ எனக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றாய். ஃபஅய்யு ஹிஸ்யின் அஹ்ஸா மின் அபி அல் அபஅத், உன்னுடைய அருளில் இருந்து தூரமாக்கப்பட்டிருக்கும் என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இழிவை விட வேறு என்ன இழிவு எனக்கு இருக்கிறது யா அல்லாஹ் என்று கேட்பார்கள். உடனே அல்லாஹு தஆலா சொல்லுவான், இப்ராஹிம் கீழே பாருங்கள், பார்ப்பார்கள், இப்ராஹிம் ஒரு மிருகத்தின் உருவத்தில் அறுக்கப்பட்டு இரத்தங்களால் தோய்க்கப்பட்டு இருப்பார்கள். இப்ராஹிம் நபிக்கு முன்னால் மலக்குகள் அவருடைய காலை பிடித்து தூக்கி நரகத்தில் அறிவார்கள். தந்தையுடைய உருவத்தில் இருந்தால் தாங்க முடியாது என்று அல்லாஹு தஆலா இப்படி மாற்றி செய்கிறான் என்று புகாரில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அந்த மிருகத்தின் கால்களை பிடித்து தூக்கி நரகத்தில் எறியப்படும். இப்ராஹிமை அல்லாஹ் இப்படி உரு மாற்றி அங்கே தூக்கி போடுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையை ஆசரை அப்படி தூக்கி போடுவார். ஆனால் பிரிவிலே ஒரு கருத்து இருக்கிறது, ஆசர் முஸ்லிம். ஏன்? நபிமாருடைய தந்தைமார்கள் தாய்மார்கள் நரகம் போக மாட்டார்கள். அதனால் ஆமினா, ஆயிஷா, ஆசர் இவர்கள் எல்லாம் சொர்க்கம் செல்வார்கள் என்ற ஒரு கருத்து வழிகட்ட சில பிரிவுகள் இருக்கின்றது. அதாவது தரீக்காவில் அப்புல் கௌலி ஹாதா வஸ்தஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தஃபிர். பிழை செய்யக்கூடியவங்க நியத்தை வச்சிருங்க, இன்றையிலிருந்து நான் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் அமீருக்கும் முழுமையாக கட்டுப்படுவேன், நான் மாறு செய்ய மாட்டேன், நயவஞ்சகத்தனமாக இருக்க மாட்டேன், உண்மை முஸ்லீமாக இருப்பேன், அல்லாஹ்வுடைய தீனுக்கு நான் உதவி செய்வேன் என்ற நியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் குர்ஆன் 16:42 எடுத்து பாருங்கள். வலா தஹ்சபன்னல்லாஹு காஃபிலன் அம்மா யஅமலுல் லாலிமூன், நபியை பார்த்து, நபியே இந்த பாவம் செய்கின்றார்களே இவர்களை பற்றி அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார், இந்த பாவிகளை ஒரு நாள் வரைக்கும் பிற்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த நாளில் பார்வைகளெல்லாம் கீழ் நோக்கி இருக்கும், அது வரைக்கும் இவர்களை பிற்படுத்தி வைத்திருக்கிறான். முஹ்தீன முக்னி ரூஸ், தலைகளை உயர்த்தி இருப்பார்கள், பார்வைகள் கீழே இருக்கும், விரண்டு ஓடுவார்கள் மஹ்ஷரை நோக்கி. லா யர்தது இலைஹிம் தரஃபும், அவருடைய பார்வை அவர்களின் பால் திரும்பி வராது. வஅஃஇதத்துஹும் ஹவா, அவருடைய உள்ளங்கள் எதுவுமே வேலை செய்யாது, செத்து போய்விடும். இப்படி ஒரு நாள் வரும் வரைக்கும் அல்லாஹ் பாவிகளை பிற்படுத்தி இருக்கிறான். ஞாபகம் ஊட்டுகின்றேன், சிலர் இருக்கின்றார்கள் பாவம் செய்து கொண்டு. அமீருடைய கட்டுப்பாடு மருந்துக்கும் கிடையாது. ஒரு முருத்தது என்பவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் விரோதி, அந்த மார்க்கம் பிழை என்று போகிறான். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உரியவன், அல்லாஹ் அவனை மன்னிக்க மாட்டான். அப்படிப்பட்டவரோடு ஒரு முஸ்லீம் எந்த தொடர்பும் வைக்க கூடாது என்ற அமீருடைய கட்டளையை சிலர் மீறிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கக்கூடிய அப்படிப்பட்ட முருத்ததுகளை திருமண வீட்டுக்கு அழைத்து உணவு கொடுப்பவர்களும் இதில் இருக்கிறார்கள். என்ன நடக்கும் இந்த பாவிகளுக்கு? அல்லாஹ் என்ன செய்வான்? எப்படி தப்புவீர்கள்? நடந்து கொண்டிருக்கிறது. இதற்குள் வரக்கூடியவர்களை வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிலர். தப்ப முடியுமா? ஒரு ஆள் நினைக்கலாம், இப்படிப்பட்ட பாவிகளை அல்லாஹ் வச்சுக்கிட்டு இருக்கிறான், ஏன் மௌத்தா கையில்? அதான் நபிக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு. நபிக்கு எதிராக இருந்தவங்களை ஏன் அல்லாஹ் அழிக்காமல் இருக்கிறான்? அல்லாஹ் சொன்னான், நீங்க நினைக்காதீர்கள், இந்த பாவிகளை நான் தெரியாமல் கவனிக்காமல் இருக்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். பார்வைகளெல்லாம் கீழ் நோக்கி, தலைகள் மேலே இருக்க விரண்டு ஓடக்கூடிய அந்த ஒரு நாள் வரும் வரைக்கும் நான் பிற்படுத்தி இருக்கிறேன். அந்த நாளில் நீங்கள் பாருங்கள் என்ன நடக்கிறது என்று. அபு சயீத் அல் குதரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال يقول الله تعالى يا ஆதம். மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு ஹதீஸ். இதைத்தான் நாம் அடிக்கடி சொல்லுகின்றோம். இந்த பிரிவுகளுக்கு விழிப்புணர்வு பெறுங்கள், சிந்தியுங்கள், மடத்தனமாக வாழாதீர்கள். அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வைத்து அல்லாஹ் சொல்வான், ஆதமே என்று கூப்பிடுவான். இதோ உனக்கு கட்டுப்பட்டேன், அடிபணிந்தேன் என்பார்கள். எல்லா நன்மைகளும் உன்னிடத்தில் தான் இருக்கிறது, என்ன யா அல்லாஹ் என்று கேட்பார்கள். கால அல்லாஹ் சொல்வான், அஹ்ரிஜி பஅஸத் நார், ஆதமே நரகவாசிகளை இது இருக்கக்கூடிய மக்கள் இருந்து வெளியாக்குங்கள், தனிப்படுத்துங்கள். பால் ஒமா பஅஸத் நார், அவர்கள் யார், எத்தனை பேர்? பால் மின் குல்லி அல்பின், ஒவ்வொரு 1999 நரகம் ஒன்றுதான் சொர்க்கம் என்று சொல்லுவான். அங்கு பெரியவர்கள், சின்ன பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் இருப்பார்கள். இந்த வார்த்தையை கேட்டதும் வைந்தஹு யுஷீபு ஸகீர், சிறு பிள்ளைகளுடைய தலைமுடியெல்லாம் பழுத்து விடுமா. இதை கேட்டதும் 1999 நரகம் ஒன்னு சொர்க்கம் என்று சொன்னவுடன் சிறு பிள்ளைகளுடைய முடிகள் எல்லாம் பழுத்து விடும். வயிற்றில் குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுடைய அந்த குழந்தைகள் எல்லாம் அப்படியே நழுவி விழுந்து விடும். சுகாரா, மனிதர்களை பார்ப்பீர்கள், வெறி பிடித்தவர்கள் போல் ஓடி தெரிவார்கள் தலையை தூக்கிக் கொண்டு. அவர்களுக்கு வெறி இல்லை, ஆனால் அப்படி ஓடுவார்கள். அல்லாஹ்வுடைய அந்த கடும் தண்டனை அவர்கள் கண்டு இப்படி வெறு பிடித்தவர்களை போல் ஓடி தெரிவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி நிறைய ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். இதில் கடைசியாக சமைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் கூற கேட்டேன், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வந்து அல்லாஹ் தன்னுடைய இந்த கெண்டை கால் ஆடையை உயர்த்துவான். அல்லாஹ் இந்த கால் ஆடை உயர்த்துவான், திறப்பான். அப்போது ஒவ்வொரு மோமினான ஆணும் மோமினான பெண்ணும் சுஜூதிலே விழுவார்கள். சிலர் இருப்பார்கள் உண்மையில் அவங்க தொழுவதில்லை, ஜமாத்துக்கு பயந்து சும்மா அப்படி காட்டுறதுக்கு. இவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் சுஜூது செய்ய இவர்களும் சுஜூது செய்ய குனிவார்கள். அந்த முருகை வளைக்க முடியாமல் அப்படி ஒரு பலகையை போல் ஆகிவிடும் என்றார்கள். இதையே நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இதுக்குள்ள நாம இருக்கிறோம். ஒரு ஆள் மூமினாவும் இருப்பார், முஸ்லீமாவும் இருப்பார், சுஜூதுல உழுவார், தப்பிடுவார். இன்னொரு ஆள் இருப்பார் முஸ்லீமாக, மூமின் இல்லை, சுஜூதுல உழையாத, அப்படியே பழவ மாறி போயிடும். அப்ப என்ன செய்யறது? என்ன செய்ய? திருந்தி அழகா, இது ஹக்கு, இது ஹக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம விட்டுட்டு போயிட வேண்டியதான். இது ஹக்கு இல்லைன்னா இதுக்குள்ள இருந்துட்டு இதுக்கு சரி திட்டங்கள் எல்லாம் தீட்டக்கூடாது, டபுள் தண்டனை கிடைக்கும் அவங்களுக்கு. இது பெற எத்தனை பிரிவு இருக்குது? அப்ப எப்படி நினைக்கிறது? இது ஹக்கு, முழுமையா ஒத்துழைங்க, வேலை செய்யுங்க, குர்ஆன் அடிப்படி நடங்க, அமீரை பலப்படுத்துங்க, ஜமாஅத்தை உறுதிப்படுத்துங்க, வெளி மக்களுக்கு மத்தியில் அழகா நடங்க. ஏன்னா இப்படி நாம நடந்து திருந்தினா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அந்த காலை திறக்குகின்ற நேரத்தில் நாம இன்ஷா அல்லாஹ் சுஜூதுல உழுவோம். நாம பிழையா நடந்தோம், சுஜூதுல உழ இயலாது. இந்த ஹக்கை நான் எத்தி வச்சிட்டேன். இது நீண்ட காலமா எனக்கு ஒரு கருத்து, இது நல்லா சொல்லணும் அப்படின்னு ஒரு பொது பயான்ல வைக்கணும். அவ்வளோ ஹதீஸ்கள் ஆயத்து இருக்குது, இருந்தாலும் மனித மௌத்து ஹயாத்து தெரியாது, எத்தி வச்சுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தா நான் இதை சொன்னேன். இது நூத்துல ஒன்னு தான் சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் நல்லா நடங்க, குரோதங்கள் விரோதங்கள் போட்டி பொறாமை நான் தூக்கி எறிங்க. ஒரு சகோதர தாய் தந்தையுடைய பிள்ளைகளை போல இருங்க. அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுங்க, அவ்வளவுதான். இதுக்கு தான் நீங்கள் படைக்கப்பட்டது. அன் அகீமு தீன், தீனை நிலைநாட்டுங்கள். அது எப்படி நிலைநாட்டுறது? அந்த தலைமைத்துவத்தோட சேர்ந்தா நிலைநாட்ட முடியும். அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் இந்த சுஜூது செய்யக்கூடிய பாக்கியத்தை தரணும். இதுல யாராவது பிழைகள் செஞ்சு கொண்டிருந்தா அவங்களுக்கும் அல்லாஹ் நல்ல உள்ளத்தை கொடுத்து அவங்களும் தௌபா செஞ்சு மீண்டு அனைவரும் அருமையில அந்த மைசர் மைதானத்தில் நடக்கக்கூடிய அந்த மாபெரும் பயங்கர காட்சிகளிலிருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். அக்குல் கௌலி ஹாதா வஸ்தஃகிருல்லாஹ்.